أنزل الناس منازلهم، وكما قال عليه الصلاة والسلام. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை ஓரிரு வருடங்களுக்கோ ஓரிரு நூற்றாண்டுகளுக்கோ அல்லாஹு தஆலா முன்மாதிரியானதாக வைக்கவில்லை. அது கியாமத்து வரைக்கும் அதனுடைய காலத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இதற்கு முன்பு வந்த நபிமார்கள் அவர்களுடைய காலம் வரையறுக்கப்பட்டிருந்தது. இந்த ஊர், இந்த நாடு, இந்த காலம் என்று வரையறுக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின் இறுதி நபி. அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவதற்கு எந்த சாத்தியக்கூறும் கிடையாது. அல்லாஹு தஆலா இதை முன்னைய வேதங்களிலும் குறிப்பிட்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸும் இதை விவரிக்கிறது. குர்ஆன்லையும் அல்லாஹு தஆலா இதை பயன். அப்படி இருந்தும் கூட நூற்றுக்கணக்கான பொய் நபிமார்கள் உலகத்தில் தோன்றினார்கள். தன்னை நபித்து வாதிட்ட பெண்கள் கூட இருக்கிறார்கள். நபியுடைய காலத்திலேயே முசைலமா கஸ்ராப் என்று சொல்லக்கூடியவன், நான் யமனுக்கு நபியாக இருக்கிறேன், நீங்க மக்காவுக்கு நபியாக இருங்க என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டான். நபி அவர்கள் சொன்னார்கள், 30க்கும் மேற்பட்ட தஜ்ஜால்கள் வெறியாகுவார்கள் சொன்னார்கள். அவர்கள் நபிமார்கள் அல்ல, பொய்யர்கள் என்று சொன்னார்கள். உலகத்தில் எது சரி ஒரு சிறப்பான விஷயத்தில் தந்த பேரை இணைச்சு கொள்றதுக்கு மனிதனுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஹாலிஃப் தோரஃப் சொல்வார்கள், மாற்றமாக சில விஷயங்களை பேசினா நீ பிரபலியம் அடைவாய். சிலர் பிரபலம் அடைகிறதுக்கும் பண லாபத்தை பெற்றுக் கொள்வதற்கும் உயர்ந்த இடங்களை அடைவதற்கும் மக்களை பண்பக்கம் திருப்பிக் கொள்வதற்கும் இப்படியான காரியங்களில் ஈடுபடுவது உண்டு. ஹதரத் அபுபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் இப்படிப்பட்ட நபித்துவத்தை வாதிட்டவர்களுக்கு எதிராக நடந்த போரில், யமாமாவுடைய யுத்தத்தில் 700க்கும் மேற்பட்ட ஹாபிஸ்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய இந்த நபியின் இறுதி நபித்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டும். கண்ணியமானவர்களே, அலி ரழியல்லாஹு தபூக்குடைய யுத்தத்துக்கு நபி அவர்கள் அழைத்து போகவில்லை. அலி ரழியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, அலியே, நான் மனைவிமார்கள் எல்லாம் இங்கே விட்டுட்டு போறேன், மதியனால பெண்கள் எல்லாம் விட்டுட்டு போறேன், அதனால நீங்க மதியனால இருங்க என்று சொன்னாங்க. பொதுவாக சில விசமிகள் தவறான விஷயங்களை பரப்பக்கூடியவர்களுடைய போக்கு எல்லா காலமும் இப்படிதான் இருந்திருக்குது. அவர்களுடைய வேலையே ஃபசாதுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்குது. என்ன செய்தார்கள்? ஹதரத் அலி ரழியல்லாஹு அவர்கள்ட்ட போய் சொன்னார்கள், உங்களை போல ஒரு மனிதரை நபி அவங்க மதீனால விட்டு போறது எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு. சிலர் அப்படிதான் போலி அணுகுமுறைகளை கையாளுவார்கள். அதேதான் சொன்னாங்க, உங்களை இங்க விட்டுட்டு போறது பெண்களோட விட்டுட்டு போறது போலலையா இருக்குது, இவ்வளவு பெரிய வீரர் இப்படி விட்டுட்டு போறண்டா. அழுவதிலான அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் தாங்க முடியாம அழுதுட்டாங்க. அழுத்து நபியவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, யார சொல்லலாம் இப்படி விமர்சிக்கிறாங்க, இப்படி நோவிக்கிறாங்க, இப்படியான வார்த்தைகள் எல்லாம் பேசுறாங்க என்று சொன்ன உடனே ரசல்லா அலி சொல்லம் அவர்கள் ஹதரத் அலிக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. தன்னுடைய அந்த நிலைப்பாடு நபி அவர்கள் மாற்றவில்லை. சொன்னாங்க, உங்களை நான் மிக முக்கியமான ஒரு பொறுப்புல விட்டுட்டு போறேன், ஏன்னா எனக்கு தெரியும் பல ஆயிரம் வந்தாலும் சமாளிக்க கூடிய தைரியம் உள்ளவர் நீங்க. சின்ன வயதுல வாலிபத்தில் கூட உங்களை நான் என் வீட்டில் வச்சுட்டு 100 பேர் சுத்தி வளைச்சு இருக்கக்குள்ள விட்டுட்டு வந்ததும் இதே தைரியம் தான். இன்னைக்கும் நான் உங்களை விட்டுட்டு போறது அதே தைரியம் தான். அதனால உங்களுக்கும் எனக்கும் மாமா மருமகன் உறவு ஒரு பக்கம் இருக்க, அந்த மின்னி மஞ்சளத்தை ஹாரூமி மூசா, எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் இருக்கிற உறவு போல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் அந்த சந்திக்க அல்லாஹ் தரிசிக்க போன சந்தர்ப்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனை விட்டுட்டு போனாங்க. ஆனா பாருங்க, எங்க இந்த வார்த்தையில ஒரு சந்தேகம் எழும்புறேன் இல்லையா? மூசாவும் ஹாரூனும் என்று சொன்னா, அவ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா ரெண்டு பேரும் நபியாலே இருந்தாங்க. அப்ப நபியையும் போட்டு அலியையும் போட்டு நபி ஆக்கிருவானுவலே என்ற பயத்துல நபி அவங்க சொன்னாங்க, லா நபியவாதி. ஆனா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற இந்த மூசா ஹாருண்ட உறவு என்ற காரணத்தினால நீங்க நான் உங்களை ஒரு ஹலீஃபாவாக தான் ஆக்கேலுமே தவிர, ஒரு அமீராக தான் ஆக்கேலுமே தவிர, என்னால் உங்களை நபியாக ஆக்கேலாது. அதனால எனக்கு பிறகு நபி கிடையாது. ஒரு ஷைத்தான் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த லா நபி என்றதுக்கு கருத்து கொடுத்தான். லா நபின்னா நபி கிடையாது. அவன் சொல்ல, லா நபின்ற ஒருவர் எனக்கு பிறகு வருவார், லா நபின்ற ஒருவர், லா நபி பாதி, லா நபிய பேராகி விட்டுட்டான். எனக்கு பிறகு நபியே கிடையாது என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைய, அப்ப எனக்கு பிறகு லா நபின்ற ஒருவன் வருவான், அவன் தான் நான் என்று சொன்னான். உலகத்தில் இப்படிப்பட்ட மக்கள் தோன்றுவார்கள் என்ற பயத்தில் தான் ரசூல் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கொண்டு அலி அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லணும், ரெண்டாவது அவர் எந்த பொறுப்பில் இருக்கிறாரோ அந்த பொறுப்புக்குரிய அந்தஸ்து சொல்லணும், அதே நேரத்தில் மக்கள் அதை கொண்டு தவறான கருத்தை புரிஞ்சுக்கொள்ளையும் கூடாது, அதையும் விவரிக்கணும். அப்ப ரசூல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டு போனாங்க. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, கடைசியாக பாகிஸ்தான்ல இந்தியால தோன்றிய ஒருவர் தான் மிர்சா குலாம் அகமது என்றவர். அவர் காதியான் என்ற ஊரை சேர்ந்தவர். அவர் தன்னை நபி என்று வாதிட்டார். 1908 அவருடைய மிக மோசமான மரணம் ஏற்பட்டது. பாகிஸ்தானுடைய 77 ஆண்டுல பாகிஸ்தானுடைய பார்லிமெண்ட் வந்து அவர் ஒரு காஃபிரை குஃப்ரை சேர்ந்தவர்கள் என்ற தீர்மானத்தை பாகிஸ்தான் எடுத்தது. இலங்கையில 2007 சவுதியில 1984 ஒரு பெரிய கான்பரன்ஸ் நடத்தப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லா உலமாக்களும் கொண்டுவரப்பட்டு அதுல இறுதி நபித்துவம் நபியவர்களுக்கு மாத்திரம்தான் என்ற இந்த தீர்மானம். உலகத்தில் பலரும் இருக்கிறாங்க, இலங்கையிலும் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட மக்கள். நாங்க என்ன முயற்சி எடுக்கணும் என்று சொன்னா, அவர்கள் மீது இறக்கப்படணும், அவர்கள் மீது என்ன செய்யணும், இறக்கப்படணும். ஏன், ஒரு தவறான கொள்கையின் மீது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நாங்க முதலாவது இந்த இறுதி நபித்துவத்தை விளங்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், இறுதி நபி அவர்கள் மரணித்து விட்டார்கள். இதுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் நபியாக வரமாட்டார்கள், அவர்கள் நபியுடைய உம்மத்தாக தான் வருவார்கள். ஆக ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இறுதி நபியாக பிரகடனப்படுத்தினார். அதுக்கு ஒரு அழகான உதாரணம் தான் சஹியான ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. ஒரு அழகான கட்டிடம், அந்த கட்டிடத்துல ஒரு கல் பதியப்படாமல் இருக்கிறது. எல்லாரும் அதை அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டு போறாங்க. ஆனா இவ்வளவு நல்ல பில்டிங், அதுல ஒரு கல் பதியப்படாமல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு டைல்ஸை கலட்டினீங்க என்ன இப்படி இருக்கும். அது மாதிரி ஒரு குறைபாடு உள்ளதாக அந்த பில்டிங் விளங்குறது. நபி அவர்கள் சொன்னாங்க, நான் தான் அந்த கல்லு. அது வச்சோடனே அந்த கட்டிடம் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதனுடைய சிறப்பு, அதனுடைய அழகு, அதனுடைய கம்பீரம், அதெல்லாம் அப்படி காட்சி அளிக்குது. அதனால இதுக்கு பிறகு நபி ஒன்று கிடையாது என்பதை நபி அவர்கள் பல வகையிலையும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மல்லா அவர்கள் ஒரு பெரிய ஆலிம், தேவபந்தை சேர்ந்தவர்கள். பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு கோர்ட்ஸ்ல 1935 அவர்கள் தேவபந்தில் இருந்து பாவல்பூர் பாகிஸ்தானுக்கு பிரயாணம் சென்று அங்கு ஒரு கோர்ட்ஸ்ல இறுதி நபித்துவத்தை அவர்கள் முன்வைத்த வரலாறு இருக்குதே, அது ஒரு பெரிய சிறப்பான வரலாறு. அங்கு நபி அவர்கள் இறுதி நபிதான் என்றதை அவர்கள் மிக உறுதியாக ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தினார். அதனால நாங்க நீங்க எல்லாரும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் மிக உறுதியாக, மிக நம்பிக்கையாக எல்லா நேரத்திலையும் இருக்கணும். இறுதி நபி எந்த காலத்தை கொண்டும் நபிக்கு பிறகு யாரும் வர முடியாது. இவர்களுடைய காலம் மற்ற நபிமார்களை விட ஒரு நீண்ட காலமாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு 1400 வருஷங்கள் ஆகுது. இன்னொரு நபி வாரத்துக்குள்ள இடைப்பாடை எல்லா தலா வைக்கல. ஆனா ரெண்டு பேர் வரப்போறாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். என்ஜில் ஈசப்னு மரியம் அவர்கள் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. மஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் அங்கு வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ள மஹதி அலைஹிஸ்ஸலாத்து அடையாளம் காண்பார்கள். மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையும் இருக்குது, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையும் இருக்குது. கண்ணியமானவர்களே, இதை கொண்டு நாங்க என்ன சொல்கிறோம் என்று சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு நபி. ஆனால் அல்லாஹ் பல் ரஃபா அல்லாஹ் இலை, அல்லாஹ் அவர்களை உயிரோடு உயர்த்திருக்கிறான். மரணம் எல்லாருக்கும் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணம் வரல, அவர்களுக்கும் மரணம் வரும், அவர்களுக்கும் மரணம் வரும். அவர்கள் இறங்குவார்கள், திருமணம் முடிப்பார்கள், அவர்கள் வாழ்வார்கள், அவர்களுக்கு மரணமும் ஏற்படும். அல்லாஹ் தஆலா அதுக்கு பிறகுதான் தஜ்ஜால், அந்த காலத்தில் தஜ்ஜாலுடைய வருகை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தஜ்ஜாலுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இதனாலதான் ஹதீஸ்கள்ல ரெண்டு சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை ஓதுறதுக்கு ஆர்வமூட்டப்பட்டிருக்குது. அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், அவுது பிக்க மின் அஸாபில் கபர், அவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், அவுது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். நான்டா இந்த துஆவை அத்தஹியாத்துல கடைசியில ஓதுற வழக்கம் இருக்குது. இத ஹதீஸுக்கு விளக்கம் சில உலமாக்கள் அத்தஹியாத்துல கடைசியில ஓதுவது என்பதாகவும், சிலர் இத சலாம் கொடுத்ததுக்கு பிறகு ஓதுவதாகவும் ரெண்டு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். ரெண்டு மாதிரியும் இத ஓதிக்கொள்ளலாம். அல்லாஹும் இன்னி அவுது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம், நரக நெருப்புல இருந்து பாதுகாப்பு தருகிறார். அஸாபில் கபர், கபருடைய வேதனை பாதுகாப்பு. ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், அந்த மஸீஹித் தஜ்ஜால் அந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னால பாதுகாப்பு தந்தார். வாழ்க்கை மரணம் உடைய அந்த ஃபித்னால இருந்து பாதுகாப்பு தந்திருக்கிறார். ஆக இந்த துஆக்களை பாடமாக்கி ஓதுற பழக்கம் அது இருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து தஜ்ஜாலுடைய வருகை பற்றி பயான் செஞ்சிருக்கிறார். தஜ்ஜால் வரப்போகிறான், தஜ்ஜால் இப்படி எல்லாம் செய்வான். உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தஜ்ஜால்கள். நபியவங்க சொன்னாங்க 30 தஜ்ஜால்கள் வருவார்கள் சொன்னாங்க. அந்த பெரிய தஜ்ஜால் வர்றதுக்கு முத எத்தனையோ தஜ்ஜால்கள் உலகத்தில் வருவார்கள். 30 அது தஸ்வி 33 ஓதுறது போல இல்ல, அது எண்ணிக்கை அதிகமானவர்கள் வருவார்கள். எனக்கிட்ட ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது, 100 பேர் உலகத்தில் தன்னை அல்லாஹ் என்றும் தன்னை நபி என்றும் தன்னை மஹதி என்றும் வாதிட்டவர்களுடைய எண்ணிக்கை. அதனால ஷைத்தான் யாரோட உள்ளத்துல சரி போட்டு நானும் இது சரி ஒன்றில் சேர்ந்துருவோமே என்று அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, உலகத்தில் இப்படிப்பட்ட வாதம் செய்யக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஃபித்னால இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாறன்னு எப்பயுமே துவா செஞ்சு கொண்டே இருக்கணும். அதுக்கு ஆக முக்கியம்தான் ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய அறிவு. ஈமான், நான் ஓதிய முதல் குர்ஆனுடைய ஆயத்து குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன், அறிவுள்ளவரும் அறிவற்றவரும் சமமாக மாட்டார்கள். ஒரு மனிதனுக்கு இது சம்பூர்ணமான மஹதி அலைஹிஸ்ஸலாம் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், இறுதி நபி யார், மிர்சா குலாம் அஹமத் யார். நாங்க 2006 ஒரு ஹுத்பா தயாரித்தோம். அந்த ஹுத்பாவை இலங்கையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் அனுப்பி வச்சோம். அதுல இந்த 4 தலைப்பை பேசுமாறு சொன்னோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் யார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை என்ன, இறுதி நபித்துவம் என்ன, மிர்சா குலாம் அஹமத் என்றால் யார், காதியானி என்றா யார், அஹமதியா என்றா யார் என்றதை மக்களுக்கு விளங்க வைங்க. ஒரு அறிவு இருந்தால்தான் அதை புரிஞ்சு கொள்ள முடியும். மனிதனுக்கு அறிவு, அதுவும் குர்ஆன் ஹதீஸுடைய அந்த அறிவு மிக பிரதானமானது. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அறிவுள்ளவரும் அறிவற்றவும் சமமாக மாட்டார்கள், குர்ஆன் சொல்கிறது. அதனால எங்களுக்கு தெரியும், பெண்களுக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தெரியும், மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், இன்னும் பிறந்தார்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது. முஹம்மது என்ற பெயருள்ளவர்களாக இருப்பார்கள். அவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா என்று இருக்கும், அவருடைய தாயுடைய பெயர் ஆமினாவாக இருக்கும். அவர்கள் காபத்துல்லால தவாப் செய்யும் பொழுது அவர்களை நல்லடியார்கள், அடையாளம் காண்பார்கள், பயர் செய்வார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள், தஜ்ஜால் அங்கு அழிக்கப்படுவான், அவன் உப்ப தண்ணில போட்டா கரைகிறது போல அவன் கரைவான் என்பதாக வந்திருக்கிறது. அவனுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தில் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகையை ஏற்படுத்தி, அல்லாஹ் உலகத்தில் ஒரு அமைதியான நிலைமை ஏற்படுத்தி, அங்கே யஜூஜ் மாஜூஜுடைய வருகை வந்து உலகத்தில் பெரிய ஃபசாதுகள் உண்டாகும் என்பதாக வரலாறுகள் வந்திருக்கு. கண்ணியமானவர்களே, அறிவு கொண்டு இந்த விஷயத்தை நாங்கள் விளங்கி கொள்ள முடியும். நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்தே தஜ்ஜாலுடைய வருகை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா குழப்பங்கள் இருக்கும். நபி அவர்கள் தனக்கு பிறகு 30 தஜ்ஜால்கள் வருவார்கள், அதைவிடவும் கூடுதலாக வருவார்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிற காரணத்தினால எப்பொழுதுமே விழிப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், வழிகேடுகள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளணும், தவறான வழிகளில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. சிலது இருக்குது, அங்கங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. பௌத்த மதம் வேற, இந்து மதம் வேற, இஸ்லாமுடைய இந்த தீன் வேற, இதிலெல்லாம் ஒற்றுமையாக இயலாது. இதெல்லாம் ஒற்றுமையாகினா எம்மதமும் சம்மதமாகிரும். அக்பர் இலாஹியுடைய காலத்தில் அவர் அப்படி ஒரு மார்க்கத்தை உண்டாக்க பாக்கினார், என்னது, தீன இலாஹி. அதுல எல்லா மதங்களும் சேர்ந்து உண்டாக வாழணும். எங்கட குர்ஆன் சொல்லிருச்சு, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்கட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எங்களுக்கு. நீங்க உங்களோட மார்க்கத்தோடு இருங்க, நாங்க எங்கட மார்க்கத்தோடு இருப்போம். எங்கட மார்க்கத்தை உங்கட மார்க்கமாகவோ, உங்களோட மார்க்கத்தை எங்கட மார்க்கமாகவோ ஆக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை இல்லை. நாங்க எங்கட அடிப்படைகளோட வாழ்வோம், நீங்க உங்களோட அடிப்படைகளோட வாழுங்க. ஆனா எங்களை நாங்க யார் என்பதை அறிமுகப்படுத்துறது இது ஆக முக்கியமானது. எப்ப எங்களை பத்தி தெரியாம இருப்பார்களோ, எங்களை பத்தி உள்ள சந்தேகம் உண்டாகும். எங்களை அறிமுகப்படுத்துறது மிகவும் அவசியம். நாங்க யார், எங்கட மார்க்கம் என்ன, எங்கட மார்க்கம் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன சொல்லி தருகிறது, எங்கட விசுவாசம் எப்படி இருக்கும், எங்கட வணக்கம் எப்படி இருக்கும், எங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும், எங்களுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும், எங்களுடைய பண்பாடு எப்படி இருக்கும், எங்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும், எங்களுடைய நடவுட பாவனைகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் மார்க்க ரீதியாக சொல்லிக் கொடுப்பது கட்டாயமாக இருக்குது. அதனால தெரியாதவர்களுக்கு இதை எத்தி வைப்பதுடைய ஒரு கடமைப்பாடை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பல சமூகங்கள் சேர்ந்து வாழக்கூடிய நாடுகள்ல, இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல, இந்தியா போன்ற நாடுகள்ல, இன்னும் சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல முஸ்லிம் மைனாரிட்டிஸ் ஆக வாழக்கூடிய இடங்கள்ல பெரும்பான்மை சமூகத்துக்கு எங்களை பத்தி பல வகையான சந்தேகங்கள் உண்டாகிறது. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வது மிக அத்தியாவசியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அதுக்கு நாங்கள் அறிவுள்ளவர்களாக அத்தியாவசியமான விஷயங்களை தெரிஞ்சு கொள்றதன் மூலமாகத்தான் அந்த காரியங்களை நாங்கள் சரியாக செய்ய முடியும். உதாரணமாக எடுத்துக்கோங்க, ஒட்டகம் ஆடு மாடு இந்த மூணும் அறுக்கப்படும் குர்பானுக்கு. முஸ்லிம்கள் அல்லாஹ் ஹலாலாக்கியவைகள் சாப்பிட முடியும், ஆனா மாடு அறுக்கணும் என்ற கட்டாயம் எங்களுக்கு கிடையாது. ஒட்டகம் அறுக்கலாம், ஆடும் அறுக்கலாம். எங்களுக்கு இந்த நாட்டில் இல்லாத குறை தான் அது. எங்களுக்கு இலகுவாக அது கிடைக்கும் என்று சொன்னா ஆடு அறுக்கிறதுல உங்களுக்கு அது கஷ்டத்தை உண்டாக்குதுன்னா, அந்த மாடை விட்டுட்டு ஆடு அறுக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கு தாராளமா செய்யலாம். இது சரியான ஏற்பாடுகள் செய்யப்பட இயலும் என்று சொன்னா வெளிநாடுகளில் இருந்து மற்ற பொருள்களை வாகனத்தை அதை இதெல்லாம் தரப்பிக்கிறது போல ஆடையும் லட்சக்கணக்கில் இங்கே தரப்பிக்க இயலும். அப்ப இந்த பிரச்சனையே இது யாருடைய வேலையாக இருக்கும்? அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கும். ஓஹோ, உங்களுக்கு இதுல நோவின் இருக்குதா? எங்கட மார்க்கத்தில் இது கட்டாயம் இல்லை. ஆட்டரைச்சு நபியவங்க விரும்பி சாப்பிட்டு இருக்கிறாங்க, மாற்றரைச்சு நபியவங்க விரும்பி சாப்பிட்டு இல்லை. ஒரு முறை சாப்பிட்டதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. ஆனா அதால வரக்கூடிய ஆபத்த நபியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எங்களை விமர்சிக்கக்கூடிய, இப்ப நாங்க பல சமூகத்தோட, சவுதியில இது ஒரு பிரச்சனை இல்லை, குவைத்தில இது ஒரு பிரச்சனை இல்லை, ஈரான்ல இது ஒரு பிரச்சனை இல்லை, இன்னும் ஐரோப்பிய நாடுகள்ல இது வியாபாரம் செய்யறாங்க, அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபார்ம் கணக்கு இருக்குது. பிரச்சனை எங்க? இது ஒரு மதத்தோட சம்பந்தப்படுற காரணத்தினால அவர்கள் இத மிக கட்டாயமாக, ஆனா இத டிபேட்டுக்கு இத விவாதத்துக்கெல்லாம் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா அவர்கள் தான் சாப்பிடுறது அதிகமாக இருக்கும், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா ஒரு சிலர் மார்க்கத்தை வச்சு அங்க இதை விட பொல்லாத ஒரு சண்டைய பிளவ சச்சரவை ஏற்படுத்த முயற்சி செய்யும் பொழுது ரெண்டுல ஒன்று நடக்கணும், ரெண்டுல ஒன்று ஒன்று அதுக்கு பகரமான ஒன்று அறுக்கணும். இல்ல இத அறுக்கிறதாக இருந்தா அவர்களை புண்படுத்தாத விதத்தில் முறையாக இதை செய்யணும். முறையாக இந்த நாட்டுடைய கன்ஸ்டிடியூஷன்ல கூட மாடு அறுக்கிறது தடை என்பது கிடையாது. இந்த நாட்டில் பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆக்ட் சட்டமும் அதே மாடு அறுக்க கூடாது என்று சொல்ல, ஆனா சித்திரவதை செய்யறது தடுக்கிறது. சித்திரவதை செய்யறது தடுக்கிறது என்பதே அது அரசாங்க சட்டம் அல்ல, எங்களுடைய குரானுடைய ஹதீசுடைய சட்டம். வியாபாரிகளுக்கு வார பிரச்சனை, ஆறு மாடை கொண்டா அந்த வாகனத்துல அவருக்கு லாபம் கிடைக்காது, அதுக்கு அவர் 60 மாடை எதிர்பார்க்கிறாரு, அங்கதான் பிரச்சனை வருது. இதுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் இதுக்குள்ள சரியான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்காவிட்டால் இந்த பிரச்சனை என்ன செய்யும்? தொடர்ந்து கொண்டுதான். இதுக்குதான் கொழும்பு ஜமியத்துல உலமா, டிஸ்ட்ரிக்ட் ஜமியத்துல உலமா ஒரு ஏற்பாடை யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. கலெக்டிவ் கூட்டு குர்பானுண்டு எப்படி செய்ய முடியும், அதை கொழும்புல எவ்வளவு சுருக்கமாக செஞ்சுட்டு வெளியூர்கள் எப்படி செய்ய முடியும் என்ற உயர்மட்டத்தோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி இதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யறதுக்குண்டான வழிகளை யோசிச்சுக்கொண்டிருக்கிறாங்க. கனிமான சகோதரர்களை பெரியார்களே, எங்கட தீன்ல ஒன்று இருக்குது, எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம் வேற்றுமை. எங்களுக்கு உங்களுக்கு வேற்றுமை இருக்குது, எம்மதமும் சம்மதம் அல்ல. உங்களோட எல்லா விஷயத்திலையும் நாங்கள் இணைஞ்சு போகணும் என்று கட்டாயம், ஆனா மனிதாபிமான அடிப்படையில பல விஷயத்தில் நாங்கள் உங்களோட இணைஞ்சு போவோம். எங்களுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமையாக கூடிய ஏரியாக்கள் எதெது? உங்களுக்கு மாட்டுல வித்தியாசம் இருக்குதுண்டா, கோலில் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை, ஆடை இருக்கிறதுல உங்களுக்கு வேற்றுமை இல்லை, ஒட்டகத்தில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப எங்களுக்கு ஏராளமான விஷயத்துல நாங்கள் நீங்கள் ஒன்றுபடுறோம். ஒன்றுபடக்கூடிய விஷயத்துல சேர்ந்து கொள்வோம், பிரிவினை வரக்கூடிய இடத்துல நாங்க உத்தரத்துல மன்னிச்சிருவோம், சண்டைக்கு போக மாட்டோம், விட்டு கொடுப்போம், தாராள தன்மையோடு நடப்போம். அப்பதான் ஒரு சமூகத்துடைய நிலைப்பாடு சீராக முடியும். ஒன்னாவது மாற்று மதத்தவர்கள் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், இது ஒரு பாரிய தலைப்பு, பல சந்தர்ப்பத்தில் உங்கள் முன்னிலையில் பேசப்பட்டிருக்குது. இரண்டாவது முற்றாக எங்கட கொள்கைக்கு அப்பாற்பட்டவர்கள், இவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இறுதி நபித்துவத்தை நாங்கள் சொல்றோம் மறுக்கிறோம், அவங்க சொல்றாங்க இறுதி நபித்துவத்தை நாங்கள் இல்ல ஏற்றுக்கொள்றோம், இன்னொருவரும் நபியாக வரையணும், அப்ப உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அப்படிப்பட்டவர்களை நாங்க முஸ்லிம்களாக கருத மாட்டோம், அவர்கள் அதைவிடவும் காபிர்களாகத்தான் கருதுவோம், காபிர்கள்லையும் ஆக ஒரு பௌத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து மரியாதையும் ஒரு நபித்துவத்தை மறுக்கக்கூடியவருக்கு எங்களோட உள்ளத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனா மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோட, விற்று கொடுப்போட, தாராள தன்மையோட நடந்து கொள்வோம். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, பிரச்சனை எங்க உருவாகிறது என்று சொன்னா, எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில அஹ்ல சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய எங்களால மதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மத்தியில சில சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே விஷயத்துல ரெண்டு மூணு கருத்துகள் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. ஒரே விஷயத்துல ரெண்டு மூணு கருத்துகள் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. இந்த நேரம் தான் சமூகத்தில் இந்த கருத்து வேற்றுமையின் காரணத்தினால ஒருவருக்கொருவர் சாடிக்கொள்ளவும் சண்டையிடவும் பிரச்சனைப்படவும் விவாதிக்கவும் கோபத்தாவத்தை வெளிப்படக்கூடிய நிலைமை உருவாகவும் குரூப்புகள் உருவாகவும் சண்டை சச்சரவுக்கு வரக்கூடிய நிலைமை உம்மத்தில் உருவாகிறது. இந்த இடத்துல தான் நாங்க நீங்க எல்லாரும் மிக விழிப்பாக இருக்கணும். பௌத்தர்களோட போயிட்டு யாரும் முஸ்லீம்கள் உங்களோட மார்க்கத்தில் அப்படி பிடிக்குதுனால இது நீங்க செய்யறது தவறு என்று யாரும் இந்த நாட்டில் ஒரு காலமும் விவாதிச்சதில்லை, நாங்கள் விவாதிக்க மாட்டோம், விவாதிக்க தேவையில்லை. எங்களுக்கு தெரியும் இறுதி நபித்துவத்தை மறுத்தவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் 95% மக்கள் இதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, ஒரு சிலர் தெரியாம இருக்கிறாங்க. அது சுட்டுதான் இடைக்கிட இதை கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்றது. இது ஒரு பயார் நிகழ்ச்சி, இதுல கொஞ்சம் அமைதியாக இருந்து சில விஷயங்களை சொல்ல கொல ஓ உங்களுக்கு உள்ளத்துல பற்றுச்சு, ஓ இறுதி நபித்துவத்தையும் நாங்க ஏற்றிருக்கிறோம், யாரும் இதுக்கு முரணாக பேசினா ஓஹோ இது தவறானது என்றது தெரிஞ்சுக்கொள்வோம். பிரச்சனை வாரது என்னன்னா, அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்கள்ல ரெண்டு மூணு கருத்து வரக்கூடிய நேரத்துல அந்த ஆலிம் இப்படி சொன்னார், இந்த ஆலிம் இப்படி சொன்னார், இந்த ஆலிம் இப்படி சொன்னார், அந்த இமாம் இப்படி சொன்னாங்க, இந்த இமாம் இப்படி சொன்னாங்க, இந்த இமாம் இப்படி சொன்னாங்க, அங்க பிரச்சனை உருவாகிறது. இதையும் ஒரு பிரச்சனையாக ஏற்படுத்திக் கொள்றதா இல்லண்டா, இந்த பிரச்சனைக்கு அப்பால் நாங்க ஒரு ஒற்றுமையான சமூகமாக வாழ்றதா என்பதுதான் இன்றைய என்னுடைய கேள்வி. என்னுடைய கேள்வி என்ன, ஒரே விஷயத்துல உம்ரா ஹஜ் செய்ய போறாங்க. இப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்கள்ட்ட கேட்டா எஹ்ராம் என்ன நீங்க கட்ட போறீங்க, அப்ப குரூப்ல சொல்லுவாங்க இந்த பாருங்க நாங்க இப்ப ஜுல்காதா செவ்வால் முடிஞ்சு ஜுல்காதால புற 15 நாங்க வெளியாக போறோம், அப்ப 23 இருக்குது ஹஜ்ஜுக்கு, அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், நேரா போயிட்டு உம்ரா செய்ய போறோம், உம்ரா செஞ்சுட்டு அது பிறகு நாங்க மதீனாக்கு போயிருவோம். மதீனால இருந்து நாங்க ஹஜ்ஜுக்கு வந்து இப்ப என்ன செய்வோம், ஹஜ்ஜுக்கு வந்த போறோம், ஹஜ்ஜ முடிச்சுட்டு இங்க கொழும்புக்கு வந்துருவோம். ஒரு குரூப் இப்படி போவாங்க, இன்னொரு குரூப் சொல்றாங்க இல்ல நாங்க ஜுல்ஹிஜ்ஜா, ஜுல்காதால இல்ல ஜுல்ஹிஜ்ஜால ஹஜ்ஜுடைய 6:30 கடைசி பிளைட்ல தான் நாங்க போயிட்டு இறங்குவோம். இப்படிதான் எங்க நாட்டுட பிளைட்டுகள், ஒன்று இடையில ஒன்று ஆரம்பத்தில் ஒன்று இறுதியில, இப்படிதான் போகையிலும். இப்ப முதலாவது போகக்கூடியவங்க என்ன எஹ்ராம் கட்டுவாங்க, கடைசியில போகக்கூடியவங்க என்ன எஹ்ராம் கட்டுவாங்க. முதலாவது போகக்கூடியவர் சொல்லுவாரு நாங்க தமத்து செய்ய போறோம், கடைசியில போகக்கூடியவங்க சொல்லுவாங்க நாங்க இஃப்ராத் அல்லது கிரான் செய்ய போறோம். அப்படின்னா நாங்க போற எஹ்ராமோடு இருந்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் செஞ்சிருவோம். 6:30 தானே போறோம், அங்கிட்ட ஒரு நாள் ஏர்போர்ட்லயே போயிரும். 8:30 போய் மக்கால இறங்கிட்டா அங்க மினாக்கு போயிட்டு சேர்ந்துரும், ஹஜ் ஆரம்பமாக இருச்சு. இப்படி எங்களுக்கு ஒரே டிரெக்டா இங்க இருந்தே நாங்க ஹஜ்ஜுக்கு. ஆனா 20-23 நாளைக்கு பொத போகக்கூடியவங்க சொல்லுவாங்க, அப்படி இல்ல நாங்க போயிட்டு உம்ராவை செஞ்சுட்டு கலைஞ்சு மனை மக்களோட இருந்துட்டு அல்ஹம்துலில்லா நாங்க மறு மதீனாக்கு போயிட்டு அங்கேயும் 7-8 இருந்துட்டு அங்கிருந்து நாங்க அன்றைக்கு ஹஜ்ஜுக்கு முத நாங்க எஹ்ராம் கட்டி கொண்டு வருவோம். அப்ப ஹஜ்ஜுக்கு முத எஹ்ராம் கட்டி கொண்டு வாரதுன்னா நாங்க இஃப்ராத், நாங்க கிரான், ஹஜ்ஜையும் உம்ராவையும் மறுவாலும் ஒன்று சேர்த்து எஹ்ராம் கட்டுறோம். ஹஜ்ஜுக்கு மட்டுமே எஹ்ராம் கட்டுறோம், நாங்க உம்ராவை செஞ்சுட்டு அது பிறகு ஹஜ்ஜ செய்யறோம். இந்த மூணுக்கும் ஒன்றுக்கு தமத்தும், உம்ரா செஞ்சுட்டு அது பிறகு ஹஜ் கிரான், ஹஜ்ஜும் உம்ராவும் உண்டு. இன்னொன்று இஃப்ராத், ஹஜ்ஜ செய்வோம் அது பிறகு உம்ராவை ஆறுதலாக செய்வோம். இந்த மூணு மசாலாலையும் மூணு முறையிலையும் மூணு இமாம்கள் மூணு கருத்துள்ளவர்களாக இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி கிட்ட கேட்டா ஏற்றம் எது, அவங்க சொல்லுவாங்க முதலாவது ஹஜ் செய்யுங்க, அதுக்கு பிறகு மதீனால இருந்து வந்து உம்ரா செய்யுங்க. மற்றவங்கள்ட்ட கேட்டா ஷாஃபி இமாம் அபு ஹனீஃபா, அவங்க சொல்றாங்க ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்யுங்க. அஹமது பின் ஹம்பல் கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க முதலாவது உம்ராவை முடிங்க, அது ஒரு ஹஜ்ஜ செய்யுங்க. நபி அவர்கள் இந்த மூணுக்குமே இடம்பாடு வச்சுட்டாங்க. நபி அவர்கள் மூணுக்குமே, நபி அவர்கள் செஞ்சது கடைசி ஹஜ் இஃப்ராத் இமாம் ஷாஃபி சொன்னதா, கிரான் இமாம் அபு ஹனீஃபா சொன்னதா, இது ரெண்டு கருத்தும் இருக்குது. இமாம் ஷாஃபி சொல்றாங்க இஃப்ராத் செஞ்சாங்க, ஹனபி சொல்றாங்க உம்ரா ஹஜ்ஜை சேர்த்து செஞ்சாங்க. அஹமது இப்னு ஹம்பல் உன்னொண்ட கொண்டு வராங்க, அவங்க சொல்றாங்க நபி அவங்க சொன்னாங்க லவ் இஸ்தக்பல்து மின் அம்ரி மஸ்தத்பர்து லம் அஸ்குல் ஹதிய, எனக்கு பிந்தி தெரிஞ்சது முந்தி தெரிஞ்சிருந்தா நான் இந்த பிரயாணிகளை கொண்டிருக்க மாட்டேன் குர்பான் கொடுக்கிறதுக்கு, நானும் உம்ராவாக ஆக்கி கொண்டு செஞ்சிருப்பேன். இப்ப நான் ஹஜ்ஜ செய்ய போறேன் என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இப்ப நான் ஹஜ்ஜ செய்ய போறேன் என்று சொன்னதுல இமாம் ஷாஃபி சொல்றாங்க இவங்க இஃப்ராத் செஞ்சாங்க, அவங்க சொல்றாங்க ஹஜ்ஜ உம்ரான் சேர்த்து செஞ்சாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரே விஷயத்துல மூணு கருத்து நபியுடைய ஒரு ஹஜ்ஜிலே உண்டாகிருச்சு. இப்போ இது சண்டை பிடிக்கிறதுக்குள்ள விஷயமா, பிளவுபடுறதுக்குள்ள விஷயமா, ஒருவர் ஒரு முறை செஞ்சதுக்காக வேண்டி மற்றவர் மறுமுறைய கின்றதும் பேசுறதுமா? நபி அவர்கள் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் இறுதி வரைக்கும், அந்த நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரியான எல்லாமே இருக்கிறது. இப்ப நபியுடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்கிற காரணத்தினால இப்ப இத ஒருவருக்கொருவர் விவாதமும் தர்க்கமும் ஆக்கி கொண்டால் உம்மத்து சீரழிஞ்சு போயிடும். இங்கதான் ஒருவர் மற்றவரை மதிச்சு, ஒருவர் மற்றவரை புரிந்து, ஒருவர் மற்றவரை தெரிந்து செயல்படுவதை கொண்டுதான் ஒரு சிறந்த ஒரு உம்மத்தை நாங்க உருவாக்க முடியும். இன்று நான் மிக பிரதானமான சொல்ல விரும்புறது இந்த பகுதி. ஒரே விஷயத்துல மூணு கருத்து. தக்பீரை எங்க கட்டுறது? தொப்புளுக்கு கீழே. இந்தாங்க அபூதாவூத் இதுல ஹதீஸ் வந்திருக்குது. தொப்புளுக்கு மேல நெஞ்சுக்கு கட்டுறது. இது மூணு வகையான ஹதீசுடைய ரிவாயத்துகள் வந்திருக்குது. யாரு சரி யாரு பிள்ளைன்னா, இது உம்ரால தவாப் செய்யறதுல வர்ற வேற்றுமைய போலதான் இந்த கருத்தும். இந்த கருத்தும் பாகிஸ்தானுக்கு போய் பாத்தீங்கன்னா, இந்தியால கிழக்கு பகுதிகளில் அங்கு டில்லி போன்ற பகுதிகளில் போயிட்டு பாத்தீங்கன்னா, ஆமீன் பெலமா ஒரு சத்தமும் கேட்காது. அதே நேரத்தில் சவுதியில, இலங்கையில, மலேசியால, சிங்கப்பூர்ல ஆமீன் என்று பெரிய சத்தமாக இருக்கும். பிஸ்மில்லா சவுதிலையும் சத்தமாக ஓத மாட்டார்கள், ஆனா நாங்க பிஸ்மில்லாவும் சத்தமாக ஓதுறோம். இப்ப இதுல முரண்பாடு இருக்குதா? இதால நாங்க சண்டை பிடிக்கணுமா? இதுக்கு ஒரு காலத்துல இதுக்கும் ஒரு விவாத மேடை ஒன்று நடந்துச்சு. விவாத மேடை எதுக்கு? பிஸ்மில்லா முல்ல சொல்றதா பிலமா சொல்றதா? சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறதா இல்லையா, ஆமீன் பெலமா சொல்றதா மெல்ல சொல்றதா, இதால என்ன நடக்கும்? இவர் ஒரு குரூப் ஆமீன் குரூப், இவர் ஆமீன் இல்லாத குரூப், இவர் பிஸ்மில்லா முல்ல குரூப், இவர் பிஸ்மில்லா பெலம குரூப், இந்த எத்தனை குரூப்புகள் உருவாகிச்சு. அங்க சண்டை, அங்க யுத்தம், இவரது விரலை தூக்குறதா, விரல ஆட்டுறதா, விரல வைக்கிறதா, இந்த மூணாக உண்டாகி அவன் விரல வெட்டுங்க, இந்த வாழை தூக்குங்க வெட்டுங்க. இது ஆப்கானிஸ்தான்ல உண்டாகிச்சு சண்டை. அங்க இருந்துதான் விரல வெட்டுறதுலதான் விரல சண்டையாண்டுச்சு. அப்புறம் ஆப்கானிஸ்தான் என்ன கெதிக்கு ஆகிச்சுன்னு தெரியும். ஆப்கானிஸ்தான் ஆரம்பிச்சது இப்படிதான், இந்த சின்ன பிரச்சனைகள் அது பூதாரமாக வெடித்து 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 வந்து அப்புறம் இது பிரச்சனையோட நிக்கிறது இல்ல, அது உள்ளங்கள்ல வெடிப்பு உண்டாக ஆரம்பிச்சு, உள்ளங்கள்ல வெடிப்புண்டாக குரூப்புகள் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஒருவர் காபிரை கூட அப்படி பார்க்கறது இல்ல, முஸ்லிம்கள் முஸ்லிம்களை காபிரை போல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. உலக வரலாறுல இந்த நாலு இமாம்களும் உலகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய ரஹமத். ஆனா இந்த இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் உடைய அணுகுமுறை, அவர்கள் தன்னுடைய மனு இச்சையின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய போன காரணத்தினால அங்கு பயங்கரமான பிரச்சனை உண்டாகிச்சு. இமாம் அபு ஹனீஃபா மாலிக் இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி அஹமது இப்னு ஹம்பல் இவங்க ரெண்டு பேரும் சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி மாலிக் இமாம் ஷாஃபி மாலிக்குடைய மாணவராக இருந்திருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் இமாம் ஷாஃபியுடைய மாணவராக இருந்திருக்கிறாங்க. இமாம் அபு ஹனீஃபா பிறக்கிறாங்க 80ல், மௌத்தாகிறாங்க 150ல. அவங்க மௌத்தாகிறாங்க அன்றைக்குதான் இமாம் ஷாஃபி பிறக்கிறாங்க. இமாம் ஷாஃபி மௌத்தாகிறாங்க 204ல, அந்த பீரியட்ல தான் அஹமது இப்னு ஹம்பல் பிறக்கிறாங்க. இமாம் புகாரி பிறக்கிறாங்க 194ல. அப்ப இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி மறக்கிறாங்க 2004ல மரணிக்கிறாங்க. இமாம் புகாரி பிறந்து 10 வருஷத்துல, இமாம் ஷாஃபி. அப்ப இமாம்களில் ஹதீஸ் கலையில உள்ள புகாரி முஸ்லிம் அபுதாவுத் திருமிசி நசாய் இப்னு மாஜா இந்த நாலு இமாம்களுக்கு பிந்தி வந்தவர்கள், நாலு இமாம்கள் முந்தி வந்தவர்கள், ஹதீசுடைய இமாம்கள் பிந்தி வந்தவர்கள். அதனால இந்த முந்தி வந்த ஃபிக்குடைய இமாம்களுக்கு ஹதீஸ் தெரியாது என்ற கருத்தல்ல. 80ல பிறந்த சஹாபாக்கள்ல 25 பேரை கண்ட இமாம் அபு ஹனீஃபாக்கு ஹதீஸ் தெரியாது என்று சொன்னா அது நியாயம் இருக்குமா? மதீனத்துடைய சூழலே வாழ்ந்து மதீனாதான் என்னுடைய ஹதீஸ் கலை என்றே ஒரு சட்டத்தை உருவாக்கிய இமாம் மாலிக்குக்கு ஹதீஸ் தெரியாது என்றா உலகத்துல யாருக்கு தெரியும்? இமாம் புகாரி பிறக்கிறதுக்கு முன்பு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி பிறந்து மௌத்தாகிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த 150ஆம் ஹிஜ்ரில் பிறந்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அல்லாஹ் ஹதீஸோட மதீனத் மக்காவோட மதீனாவோட ஒரு உறவையும் தொடர்பையும் கொடுத்தார். அஹமது இப்னு ஹம்பல் உடைய முஸ்னத் அஹமத் அவர்களுடைய வாழ்க்கையே ஹதீஸ் தான், வாழ்க்கையே ஹதீஸ் தான். எந்த ஒரு ஹதீஸை கிடைச்சாலும் அதில் அமல் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அஹமது இப்னு ஹம்பல். சவுதியுடைய நாட்டு சட்டம் ஹம்பலி மசபுள்ளதான் அமைஞ்சிருக்கிறது. இலங்கையுடைய நாட்டு சட்டத்தில் வக்ஃபுடைய விவாகரத்துடைய தலாக்குடைய மற்றமற்ற ஜெமியத்துலமாவுடைய ஃபத்வாவுடைய எல்லாமே ஷாஃபி மதபுடைய அடிப்படையாகத்தான் நடந்திருக்கிறது. மொரோக்கோ அல்ஜீரியா போன்ற நாடுகளுடைய சட்டம் அது சூடான் மாலிக் மசபுடைய சட்டப்படி அமைந்திருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி போன்ற நாடுகள் அபு ஹனீஃபா ரஹ்முல்லாவுடைய ஹனபி மசபின் சட்டப்படி நடந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த இமாம்களுக்கு அந்தந்த காலத்தில் மிக விரிவான அறிவு, ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடிய தன்மை. பாருங்க, இமாம் ஷாஃபி போறாங்க 10 வயது மதீனாக்கு, இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷா மாலிக் அவங்க பார்த்து சொல்றாங்க, இன்னி அரா ஃபி கல்பிக்க நூரன் ஃபலா துத்ஃபிஹு பிதுல்மத்தில் மாசியா, ஓ உன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஒளியை காண்கிறேன், நீ பாவத்தை கொண்டு இந்த ஒளியை போக்கிவிடாதுன்னு சொன்னார். இமாம் ஷாஃபி மக்கால 7 வயதுல குர்ஆன மரணம் செஞ்சிட்டாங்க. 10 வயதுல இமாம் மாலிக் அந்த காலத்துல தொகுத்திருந்த மாத்தா இமாம் மாலிக்குடைய ஹதீஸ் கிரந்தம், அதுல இன்று இருக்கிறத விட கூடுதலான ஹதீஸ்கள் இருந்தன. அவைகள்ல சுமார் 10,000 ஹதீஸ்களை பாடமிட்டாங்க 10 வயதுல. 15 வயதுல மக்கத்துடைய ஒரு முஃப்தியாக இமாம் ஷாஃபி அவர்கள் பிரகடனப்படுத்தார். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவு கொடுத்தார். அஹமது இப்னு ஹம்பலுடைய வீட்டுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வருகைய அஹமது இப்னு ஹம்பல் பெருமையாக சொல்லி வைக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு பெரிய இமாம் வருகிறார், என்னுடைய உஸ்தாத் வருகிறார், அந்த வீட்டுல சாப்பாடு ஏற்பாடு செஞ்சுட்டு வுது எடுக்கிறதுக்கு தண்ணீர் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா சாப்பாடு நல்லா சாப்பிட்டு இருந்தாங்க, வுது எடுத்த தண்ணீரை பாவிச்சே இல்ல. அப்ப அவங்களோட மகனுக்கு சந்தேகம் வந்துச்சு, என்னவாப்ப போறாங்களே உங்களோட உஸ்தாத், பொதுவ கூட தண்ணி எடுத்து இல்ல, இரவையில நல்லா தூங்கிட்டாங்க போல விளங்குது என்று சொல்லி அந்த உள்ளங்கள் பாருங்க, தூய உள்ளங்கள் உடனே சந்தேகத்தை போயிட்டு உஸ்தாத் கிட்ட கேட்டாங்க. அதை எழுதவும் அதை விமர்சிக்கவும் அதை தர்க்கிக்கவும் அப்படி அல்ல தோர்ன, என்ன இந்த விஷயத்த தெளிவுபடுத்துங்க என்று சொல்லி தெளிவுபட்டு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, பல காலமாக எனக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல, இன்றைக்குதான் இந்த சாப்பாடு கிடைச்சிச்சு, நல்ல மனப்பூர்வமாக சாப்பிட்டேன், இரவையிலிருந்து தஹஜ்ஜுத் வரைக்கும் நான் எடுத்த உதுவை நான் முடிச்சு கொள்ள இல்லை, நான் இரவு இரவு தூங்கவே இல்லை, இந்த சாப்பாட்டுடைய வரக்கத்துல நான் குர்ஆனுடைய எத்தனையோ ஆயத்துகளை யோசிச்சு யோசிச்சு அதுக்குரிய சட்டங்களை நான் தொகுத்து கொண்டிருந்தேன். கனிமானவர்களே, இன்று எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தேவைன்ன தெரியுமா, ஒருவர் மற்றவரை மதிச்சு நடக்கிறது, மற்றவர்களுடைய கருத்தை மதிக்கிறது, தான் ஏற்றுக்கொள்றதோ இல்லையோ தனக்கு விருப்பமோ இல்லையோ அவர்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. இது மூணாவது. முதலாவது நான் சொல்லிட்டேன், மாற்று மதத்தவர்களுக்கு எங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, நாங்க ஒன்றோடு ஒன்று இணைய மாட்டோம், எதுல ஒன்று படையலுமோ அதில் ஒன்று சேர்ந்து வாழ்வோம், முரண்பட்ட கருத்துகள் இருக்குது இஸ்லாத்துக்கு அப்பால் கொண்டு போகக்கூடிய கருத்துகள், அதையும் நாங்க அறிவை கொண்டு ஈமானை கொண்டு புரிஞ்சு கொள்வோம், இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்ல. ஆனா நாங்க ஹனஃபி, நாங்க ஷாஃபி, நாங்க மாலிகி, நாங்க ஹம்பலி என்று நாங்க இப்படி வித்தியாசம் படக்கூடிய நேரத்தில் எங்களுக்குள்ள இந்த கருத்து மோதல்களை சண்டையாக பிளவாக ஒருவருக்கு ஒருவர் மோதலாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம், ஒருவருக்கொருவர் இந்த மாற்று கருத்தை ரஹமத்தாக எடுப்போம். எப்படி? பிஸ்மில்லாவ ஆமீன, ஹஜ்ஜுடைய எஹ்ராம எப்படி நாங்க மதிச்சு நடப்போமோ அது போலதான் மதிப்போம். ஒருவர் தக்பீர் கட்டுவார் தொப்புளுக்கு கீழே, அவர் ஹனபி என்று சொல்லிக் கொள்வார், ஒருவர் தொப்புளுக்கு மேல ஷாஃபி என்று சொல்லிக் கொள்வார், ஒருவர் அதுக்கும் மேல தன ஹம்பலி என்று சலபி என்று சொல்லிக் கொள்வார். எங்களுக்கு இதுல பிரச்சனை உண்டு இல்ல. அவர் ஒரு ஆலிமாக இருந்தால் அறிவோடு செயல்படுகிறார், ஆலிம் இல்லைன்னு சொன்னார் வேறொருவரை பின்பற்றுகிறார், தக்லீத் செய்கிறார், வேறொருவரை பின்பற்றுகிறார், இமாம பின்பற்றுகிறார். இப்ப நாங்க இந்த விவாதத்துக்கு, இந்த தக்கற்கு, இந்த பிடிவாதத்துக்கு, முன்னோர்களை திட்டத்துக்கு, எப்பயுமே நான் உங்களுக்கு செய்த ஒரே ஒரு நசிகத், எந்த சிடி, எந்த வீடியோ, எந்த புத்தகம் முன்னைய இமாம்களை சாடக்கூடியதாக இருக்குதோ அல்லாண்டு மூடி வச்சிருங்க, அதை நீங்க படிக்கிறதுக்கு போகாதீங்க. இது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு நசிகத்தாக எடுத்துக்கோங்க. முதலாவது எங்களோட நாட்டில் படிக்கிறதே இல்லை, பயானோட மட்டும்தான் நீ பாடிக்கொள்றது, பயான்ல எல்லாத்தையும் சொல்லி முடிக்க இயலாது. படிச்சால்தான் ஒரு மனிதனுக்கு அறிவு வளரும், அதுல எழுதக்கூடியவர்கள் என்றது ஆகவே அரிது, எழுத்தாற்றல் இருந்தாலும் பேனாவை தூக்கி எழுதுறதுக்கு ஆக சோம்பல், படிக்கிறதும் இல்லை எழுதுறதும் இல்லை. இந்த பலகீனம் எங்கள்கிட்ட இருக்குது, இதை போக்கிக் கொள்றதுக்கு வழி செய்யணும். உற்சாகத்தோட ஆர்வத்தோட நல்ல கிரந்தங்கள் எடுத்து ஒரு இந்த மதீனா என்ற உங்களோட பத்திரிகையில போடணும். என்ன என்னென்ன புத்தகங்கள் வாங்கி படிக்க முடியும், தமிழ்ல உள்ள எல்லாத்தையும் வாங்கி படிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாத்தையும் படிக்க போனா மனுஷனுக்கு இயலாது. இந்தெந்த துறையில இது அரபுல, உருதுல, ஆங்கிலத்துல இது ஒரு தனி தலைப்பாக எழுதியிருக்கிறாங்க. இந்தெந்த புத்தகத்தை இந்தெந்த தலைப்புக்கு பெண்களுக்கு நீங்க வாங்கி கொடுக்கணும். எதை போயிட்டு வாங்குறது? புக் ஷாப்ல தான் எல்லாமே இருக்குது. அவங்களோட கொள்கையும் விற்பாங்க, அவங்களையும் விற்பாங்க, எல்லாமே விற்பாங்க. அப்ப அதனால எதை வாங்கணும் என்ற வழிகாட்டல் ஒன்று செய்யறது ஆக முக்கியம். இது ஒரு தலைப்பாக எழுதப்படணும். தஃப்சீர் எடுத்துக்கொண்டா தமிழ்ல இந்த தஃப்சீரை வாசிக்க முடியும். மற்றதை பத்தி நாங்க பேசுறதே தேவையில்லை. இங்கிலீஷ்ல இந்த புக்ஸ் வாசிக்க முடியும். தமிழ்ல இந்தெந்த புத்தகம் புரோஷனமாக இருக்கும். இந்த தலைப்புக்கு இது ஒரு பகுதியில விளக்கமாக சொல்லப்படும் பொழுது அந்த புத்தகங்களை எடுத்து வாசிக்கிறது மக்களுக்கு லேசாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாங்க இந்த விஷயத்தை மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளணும். எந்த ஒரு மசாலாலையும் எங்களுக்கு பிரச்சனை வரக்குள்ள ரெண்டு கருத்து வரதான் செய்யும். ஒரு நாட்டில் இலங்கை எடுத்துக்கொண்டா 20 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. ஒரு காலம் வெளிநாடு பயணம் அது இதெல்லாம் குறிப்பிட்டவங்க தான் போவாங்க. இன்னைக்கு எல்லா வகையிலையும் வெளிநாட்டில் உள்ளவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க. இலங்கைய பத்தி எங்கெங்கெல்லாம் கேள்விப்படுதோ அது ஜமாத்தோட சம்பந்தப்பட்ட நாடுகள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எல்லா நாடும் இங்க வர ஆசைப்படுறாங்க. இங்குள்ளவர்களும் ஜமாத்துகள்ல வெளிநாடுக்கு போறதுக்கு முன்ன இங்க மட்டும்தான் ஓதினாங்க, ஆக கூடினா இந்தியாவுக்கு போனாங்க, பாகிஸ்தானுக்கு போனாங்க. இப்ப மலேசியாலையும் ஓதுறாங்க, சூடான்லையும் ஓதுறாங்க, ஆப்பிரிக்காலையும் ஓதுறாங்க, கனடாலையும் ஓதுறாங்க, லண்டன்லையும் ஓதுறாங்க, சுபான் அல்லாஹ், மதீனாலையும் ஓதுறாங்க, மக்காலையும் ஓதுறாங்க, யமன்லையும் ஓதுறாங்க, மொரோக்கோலையும் ஓதுறாங்க, அல்ஜீரியாலையும் உலகம் எல்லாம் ஓதுறாங்க. அறிவு விசாலம், மக்களுடைய பிரயாணங்கள் மிக தூரம். ஒவ்வொரு நாட்டிலையும் எங்க போனாலும் அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையர்கள், உலமாக்கள், படிக்கக்கூடியவர்கள், பட்டம் பெறக்கூடியவர்கள் என்று இருக்கிறாங்க. 10-15 வருஷத்துக்கு முத இலங்கையில் உள்ள ஒரு சகோதரர் தன்னுடைய மகளுக்கு இந்த 6 கிரந்தத்தையும் ஓத வைக்க புகாரி, முஸ்லிம், அபுதாவு, திருமிசி, நசா, இப்னு மாஜா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழைச்சு கொண்டு போனார். சவுத் ஆப்பிரிக்கால தான் அந்த 6 கிரந்தமும் ஜோனஸ்பர்க்ல ஓதி கொடுக்கப்பட்டது. தன்னுடைய மகளை 6 வருஷமாக இவர் போறதும் வாரதும் போறதும் வாரதும் பிசினஸுக்கல்ல, அறிவுக்காக வேண்டி மகளை கடைசி வரைக்கும் ஓத வச்சதுனால இப்ப இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இங்க மதரசா நடந்து கொண்டிருக்குது. இங்க அந்த ஹதீஸுடைய கருவை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹதீஸுடைய கலையில நான் இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கிறேன். அக்ரம் நதுவி என்று இந்தியாவை சேர்ந்தவர்கள் ஆக்ஸ்போர்ட்ல இப்ப இருக்கிறாங்க. அவங்க ஒரு முஹத்திசாத் என்ற ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறாங்க. 52 volumes 52 பாகங்கள்ல 52 பெரிய பாகங்கள்ல அதுல 7-8000 பெண்கள் ஹதீஸுக்கு சேவை செய்தவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா காலத்திலிருந்து அவருடைய மகள் ஆயிஷா வரைக்கும் 8000 பெண்கள் ஹதீஸுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். 52 பாகத்துல நீங்க அக்ரம் நதவி என்று சொல்லி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். அந்த புக் முஹத்திசாத் அது ஒரு பாகத்தில் அதுல பிரீஃப் அவர் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறார். முஹத்திசாத் கண்ணியமானவர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா ஒரு மசாலா டெஸ்ட் டியூப் பேபி. இப்ப நபியுடைய காலத்தில் இது இருக்குல்ல டெஸ்ட் டியூப் பேபி. இந்த டெஸ்ட் டியூப் பேபின்ற இந்த விஷயம் வரக்குல இப்ப இது ஃபத்வாக்கு வருது. ஃபத்வாக்கு வரக்குல முரண்பட்ட கருத்துகள் வந்துடும். உலமாக்கள் கிட்ட முரண்பட்ட கருத்துகள் வரும். ஒருவர் ஒரு கண்ணோட்டத்தோட பார்ப்பார், இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார், இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்ப்பார். பலவிதமான கருத்துகள் வரும். எடுங்களேன் இந்த லவுட் ஸ்பீக்கர், இதுல தொழுவி கேளுமான்ற கூல பயங்கரமான குழப்பம் வந்துருச்சு காலத்துல. இதுல தொழுவிக்கே இல்லாது தொழுவிச்சாலே ஹராம் என்று பத்துவம் கொடுத்தான். தொழுவிச்சாலே ஹராம், கூடாது, தொழுகை செய்யாது. ஏன் இந்த சத்தம்? இது எந்த சத்தம் இல்ல, இது எக்கோ. ஒரு எக்கோ சத்தம் ஒரு ரூம்ல அடைச்ச ரூம்ல போய் இது சத்தம் போட்டா எப்படி ரெண்டாவது சத்தம் வருதோ இது போல வேற சத்தம். அவ இது பின்பற்ற இயலாதுன்னு பெரிய வாதம் உண்டு ஒரு காலத்தில் ஏற்பட்டுச்சு. பிளைட் ஆகாயத்துல பறக்க ஆரம்பிக்கல அதுல தொலையலுமா தொலையலாதுன்ற பிரச்சனை வந்துச்சு. இங்கிலீஷ் பாஷையை படிக்கலுமான்னு ஹராம் ஃபத்வா வந்துச்சு. இதுக்குதான் சொல்றது அல் ஃபதாவா தக்தலிஃபு பி இக்திலாஃபில் அஸ்மான் வல் அஷ்ஹாஸ், காலம் நேரம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப ஃபத்வா மாறும். இங்கிலீஷ் ஹராம் சொன்னதும் சரிதான், இங்கிலீஷ் இன்றைக்கு கட்டாயம் சொல்றதும் சரிதான். அன்றைக்கு ஹராம் சொன்னது என்னத்துக்குன்னா, அன்றைக்கு இங்கிலீஷ படிச்சவன் இங்கிலீஷ மட்டும் படிக்கல, அவன் டையையும் போட்டு சூட்டையும் போட்டு பைபிளையும் தூக்கி சர்ச்சுக்கு போயிட்டான். ஏன்னா இங்கிலீஷ் சொல்லக்கூடிய என்வாயர்மெண்ட் அது கிறிஸ்டியன் என்வாயர்மெண்ட் ஆக தான் இருந்துச்சு. இன்றைக்கு இன்டர்நேஷனல் முஸ்லீம் ஸ்கூல் மிகச்சிருச்சு, நிமிட்டகொடையில் முக்கரமான ஆரம்பிச்சு இன்றைக்கு எத்தனையோ முக்கரமாக்கள் உண்டாகிருச்சு. அப்படிதானே இன்டர்நேஷனல் இஸ்லாமிய மயம் படுத்தப்பட்டிருக்குது, அங்க வரக்கூடிய இஸ்லாமிய சூழல் இருக்குது, எல்லாம் இருக்குது. இன்னைக்கு இங்கிலீஷ் படிக்கிறவங்க அதிகமானவர்கள், எனக்கு தாவத்துக்கு ஈடுபடணும், நான் தீன பத்தி பேசணும், அல்லாஹ் ரசூலை பத்தி பேசணும், இங்கிலீஷ் தெரியும், அந்த அந்த சமூகத்துக்கு மத்தியில நான் பேச வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகுது என்றதுக்கு இதை படிக்கிறது பெருமைக்காக, புகழுக்காக, மதம் மாறி போறதுக்காக அல்ல. அன்னைக்கு இதை படித்தவர்கள் மதம் மாறி போயிட்டாங்க. ஏன் படிக்கணும் சர்ச்சில், படிக்கணும் மொண்டசூரி கான்வென்ட்ல, கான்வென்ட்ல அவர்களுடைய சூழல்ல படிக்கக்குள்ள முதலாவதே அங்கு அந்த பைபிளுடைய வேர்ஷன் தான் அவருக்கு பாடமாக்கி கொடுக்கப்படுது. அவர் பைபிள்ல தான் அவருக்கு கவனம் கூட போகுது, பிற்காலத்தில் அவருடைய சிந்தனையே மாறி போகுது. ஒருவர் இந்த நிமிடமிட பகுதியில தான் நல்லா அவருக்கு இதாயத்தை கொடுக்கணும். நான் முந்தி இங்க இருக்கக்குள்ள ஒரு நாள் வந்து சொன்னாரு, இந்த பைபிளும் புகாரியும் ஒன்றுதான் சொன்னாரு. பைபிளும் புகாரியும், ஓஹோ என்ன இதுல பின்னன் என்று பார்த்தா, இந்த பைல்வானுடைய கொள்கையை பின்பற்றக்கூடியவர். பைல்வான் வந்து தொழுக தேவையில்லை, நோம்பு தேவையில்லை, ஜக்காத் தேவையில்லை, ஹஜ்ஜு தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு ஈமான் வந்துருச்சு, அப்படி ஒரு கொள்கையில அவரும் அதே கொள்கையில மரணிச்சு போயிட்டாரு. அல்ல அவரை மன்னிக்கணும்னு கூட எங்களுக்கு சொல்லாது, ஏன்னா அவரு குஃபர்லயே மறந்துச்சுட்டார், வெளிக்கேட்டில. இப்ப இந்த வெளிக்கேட்டுக்கெல்லாம் எங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை, இதுல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண இயலாது. இல்ல காம்ப்ரமைஸ் என்ன, குரானுக்கு தவறான கருத்து வாபுது ரப்ப காத்தா யாச்சியக்கள் யக்கீன், உங்களுக்கு நம்பிக்கை வரும் வரைக்கும் நீங்க அல்லாஹ் வணங்குங்க, நம்பிக்கை வரும் வரைக்கும் இல்ல மௌத்து வரைக்கும் வணங்குங்க, மௌத்து வரைக்கும் வணங்குங்க அல்லாஹ் என்று சொல்றத நம்பிக்கை வரம் வரைக்கும் என்ற அந்த குர்ஆனுடைய தவறான கருத்தை கொடுக்க போயிட்டு எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அதனால வணங்க தேவையில்லை. அந்த நிலைப்பாடு தவறானது. அப்ப இங்க நாங்க உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம், அதனால நீங்க அவங்களோட சண்டைக்கு போக தேவையில்லை, அவங்களுக்கு விவாதத்துக்கு போக தேவையில்லை. அப்படி யாரும் சொன்னா அவங்களோட நான் ஹாத்த முகமது ஜாஹிலூன காலு சலாமா, ஜாஹில்களை சந்திச்சா நீங்க எங்களை விட கூட அருவி இருக்குது, விட்டுருங்க, நாங்க உங்களை விட்டுருவோம், நீங்க உங்களோட மார்க்கத்தில். இது ஒரு நிலைப்பாடு. நான் சொல்ல வாரது அதல்ல. உதாரணமாக ஒரு விஷயத்துக்கு லவுட் ஸ்பீக்கரை பாவிக்கிறதா இல்லையா, அன்றைக்கு ஒரு கருத்து வந்துச்சு அது பிறகு வேறொரு கருத்து வரும், ஏன் சயின்ஸ் மாறுமே, இல்ல நான் பேசுற சத்தம் தான் கொஞ்சம் பெலமா கேக்குது, இல்ல வேற சத்தம் உண்டக்குள்ள பத்துவா வேற அதே சத்தம் தான் போல, டெஸ்டிவ் பேபில இது வேறொருவருடைய இந்திரியத்தை எடுத்து அல்ல கணவனுடைய இந்திரியத்தை எடுத்து பத்துவா வேற, வேறொருடைய இந்திரியம் பத்துவா வேற, மற்றவருடைய இந்திரியம் அது ஹராம் ஆகிரும், ஜினாக்கு சமமாகிரும், தன்னுடையதுண்டா அது அனுமதிக்கப்படும் ஆனா மக்ருவாக இருக்கும். பத்துவா வித்தியாசம், ஆகாயத்துல போக்குல பூமியில தானே சஜ்தா செய்யணும், இது இதுக்கு மேல சஜ்தா செஞ்சாலும் அது பூமியில தானே, இந்த பவுண்டேஷனுடைய கனெக்ஷன் உண்டு, இது ஆகாயத்தில் நின்று கொண்டு செய்யறது இல்லையே, இது ஆகாயத்தில் போக்குள்ள அப்படி ஒன்று இல்லையே என்ற ஒரு பத்துவா ஒன்று உண்டாகிச்சு. அப்ப சொன்னாங்க இந்த விமானம் என்பது இது ஒரு வகையான ஒரு கனெக்ஷன் ஒன்று இந்த பூமியோட இருக்குது, அதனால இது சரிதா செஞ்சாலும் இதுல செய்யறதுதான். கனிவான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு காலத்துக்கு தேவையான விஷயங்களை அதே போலதான் ஜமியத்துல்லமாவுக்கு 2006 இந்த பெருநாள நோம்ப எடுக்கிற விஷயத்துல என்ன தீர்மானிக்கிறது என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த நேரம் ஜெமித்துலமா 2006 இது ஒரு பத்திரிகை ஒன்று வெளியிட்டது. 2006 இது 2006 எங்களுடைய பிறை பார்த்தல் தொடர்பான தீர்மானங்களும் தெளிவும். 2006 செய்தி மடல் இது. இது நேற்று தான் இதனுடைய காப்பி கிடைச்சிச்சு. 2006 எங்கள்ட்ட தகவல் இருந்துச்சு, ஆனா இந்த காப்பி இருக்கல, இந்த காப்பி கிடைச்சு 2006. இதுல நாங்க எல்லா தெளிவையும் போட்டிருக்கிறோம். 2006 இப்ப மாதிரி பிரச்சனை வந்துச்சு. அவங்க பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது என்று உலமாக்களுடைய இதுல படிச்சா, இது இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட பிரச்சனை அல்ல, எல்லா காலத்திலயுமே இந்த பிரச்சனை, சஹாபாக்கள்ட தாபீன்கள்ட இமாம்கள்ட எல்லா காலத்திலயுமே இந்த பிரச்சனை இருந்தே வந்திருக்கு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க, அதை எடுத்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ப. இப்ப நாங்களும் இதை இன்றைக்கு 2006 இந்த 5 அம்ச சட்டத்தை நாங்க உண்டாக்கிறோம். அது எங்கட சுய கருத்துல உண்டாக்கினதல்ல. நாங்க என்ன செய்தோம், 2006 இன்டர்நேஷனல் புறம் இல்ல, லோக்கல் புறம் தான். இன்டர்நேஷனல் சவுதி அல்லது மலேசியா, எங்களுக்கு முத பார்க்கக்கூடிய ஆஸ்திரேலியா, நாலவர் டிஃபரன்ஸ் இருக்குது. எங்களுக்கு முத புறைய கண்டுட்டாங்கன்றதுக்காக வேண்டி இங்க நாங்க காண இல்ல, நாங்க கண்டது புறம் தான். அவங்களை வச்சு நாங்க எடுக்க மாட்டோம். எந்த தீர்மானம் உண்டு, வெட்டு கண்களால, வேறதும் டெலிஸ்கோப் வேறதும் கருவிகள் அதை வச்சு அல்ல, வெற்று கண்களால பார்க்கணும், பூமியில இருந்து பார்க்கணும். ஆகாயத்துல பிளைட்ல போயிட்டு பார்த்துட்டு வர்றதுன்றது. 3வது எங்கட க்ளோஸ் தான் கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்குது, அத இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டி தேவை இருக்குது. ஏன் இதை நாங்க போடுறோம்னா, சிலர் மலேசியால புற கண்டுதானே பிடிச்சிட்டாங்க, கண்டாங்களோ இல்லையோ, அவங்களோட அவங்க அந்த அஸ்ட்ரானமிக்கல் கல்குலேஷன் படி செஞ்சாங்களோ என்னமோ, அது அவங்களுக்கு தான் தெரியும். அங்க பெருநாள் தானே, அப்ப நாங்க இங்க சொல்லிடுவோம் என்று அங்கே வச்சு இங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காண இல்ல, நான் பொய்க்காரன் இல்லை, அங்க கண்டுட்டாங்க தானே ஆஸ்திரேலியால, அதை வச்சு நான் சொல்லிட்டேன். அப்படி மந்திக்கு விளையாடக்கூடிய ஆக்கள் இங்க உருவாகினத்தினால சில சட்டங்கள் போட வேண்டி வந்துருச்சு. சில சட்டம் போட வேண்டி, அதுவும் எங்களுடைய இஷ்டப்படி போடுற சட்டம் அல்ல. இந்த 3வது சட்டம் என்ன சொன்னா, ஒரு நாளில் பிறை வெற்று கண்களுக்கு புலப்படுத்துவது சாத்தியமற்றது என நம்பகமான முஸ்லிமான வாணி அறிஞர்கள் உறுதி செய்யும் இடத்து வானியல் அவதானத்தின் அடிப்படையிலான அந்நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதோடு அவ்வடிப்படையில் அன்றைய தினம் பிறை காண முடியாத நாளாக கொள்ளப்படும். இப்ப முஸ்லிம் வாணி அறிஞர்கள் இதை உறுதிப்படுத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் இப்படியான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அலம்துல்லா 2006, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லாம போய் கொண்டிருந்துச்சு. 12 இது கொஞ்சம் பிரச்சனை உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. போன வருஷம் இது ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்கி கொழும்புல சில சகோதரர்கள் என்ன செஞ்சாங்க, பெருநாள் கொண்டாட இல்ல, அடுத்த நாள் தான் கொண்டாடினாங்க. இந்த வருஷமும் அதே பிரச்சனை உருவாகிருச்சு. இப்ப ரெண்டு வருஷம் இது மக்கள் இப்ப இது கிண்ணியாக்கு போனதன் அடிச்சு ரியாக்ஷன் கொழும்புக்கு, அதுக்கு போது அடிச்சு இந்த வருஷம் அடிச்சிருச்சு கிண்ணியாக்கு. இப்ப நாங்க இதை கொஞ்சம் இன்னும் மாடிஃபை பண்ண வேண்டிய தேவை வரும். பிரச்சனை 2006 முத ஏற்பட்ட காரணத்தினாலதான் 2006 இதை கொண்டோம். 6, 7, 8, 9, 10, 11 வரைக்கும் சிறப்பா போச்சு. 11 என்ன எந்த அளவுக்கு இதை சிறப்பாக்கிறோம் என்று சொன்னா, பெரிய கான்பரன்ஸ் ஒன்று நடத்தி அந்த கான்பரன்ஸ்ல நாங்க இதை இந்த நாட்டில் உள்ள மதரசா உலமாக்கல் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செஞ்சோம், ஒரு மகாநாடே நடத்தினோம் இந்த 5 அம்ச விஷயத்துக்காக. அப்ப வானியல் அவதானிகள் முஸ்லிம்கள் இன்னைக்கு காண முடியாதுன்னு சொல்றதுன்னா, இப்ப தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையை யாரும் எப்படி ஆகாயத்தை பார்த்து சுப சாதிக்கு வந்துருச்சா இல்லையா அதெல்லாம் பாக்குறது இல்ல, குரூப் ஆகிருச்சா சூரியன் மறைஞ்சிருச்சான்னு போயிட்டு யாரும் பாத்துட்டு இருக்கிறது இல்ல. வர்றது டைம் பாக்குறது மாஸ்ஜின் அதான் சொல்லுவாரு. 2600 மஸ்ஜின் அப்படிதான் அதான் சொல்லப்படுது. அதே அப்துல் சமத் ஆலி ரஹமத்துல்லா அலை அவர்களுடைய அந்த நேர தொழுக நேர அட்டவணைதான் இங்க அமலுக்கு இல்ல, இதுக்கு மாற்று கருத்தொண்டு இல்ல. இப்ப இந்த புறப்பாக்குற விஷயத்துல ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்குது. குறைய பார்த்து நீங்க நோம்புடுங்க, ஒரே பார்த்து நோம்ப விடுங்க. உங்களுக்கு எப்ப மந்தாரமாக அங்கு காண முடியாம இருக்குதோ 30 பூர்த்தி செய்யுங்க. இப்ப காணக்கூடிய நாள்ல அன்றைய தினத்துல சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் மறைஞ்சிருது. சூரியனும் சந்திரனும் ஒரே நேரத்தில் 6:27 சூரியன் மறைஞ்சிருச்சு, 6:27 சந்திரனும் மறைஞ்சிருச்சு. 6:27 சூரியன் மறையுது, 6:24 சந்திரன் மறைஞ்சிருச்சு. இப்ப யாரும் வந்து கண்டு என்று சொன்ன எப்படி ஏற்றுக்கொள்றது என்றதான் இப்ப இருக்கிற பிரச்சனை. 6:27 மறைஞ்ச உண்ட இவர் வந்து சொன்ன இப்ப எப்படி எல்லாமே தொழுக அது இதெல்லாம் ஏற்றுக்கொள்றோம், அப்ப இதையே ஏற்றுக்கொள்ள இயலாதுன்ற ஒரு பிரச்சனை உண்டு. அப்ப இது இதுக்கு சில அடிப்படைகள். இப்ப சவுதியில் என்ன செஞ்சாங்கன்னா, போன வருஷம் இது ரெண்டையும் உறுதிப்படுத்திட்டாங்க. என்னது, சூரியன் மறைறதுக்கு முத சந்திரன் மறைஞ்சா அல்லது சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து மறைஞ்சா யாரு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்ற நிலைப்பாட்டுக்கு சவுதியுடைய ராபிதா மஜ்மால் ஃபிக்ஹுல் இஸ்லாமியுடைய தீர்மானம் வந்துருச்சு. இப்ப மூணாவது ஒரு விஷயம் என்னன்னா, எத்தனை நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம், 40 நிமிஷம் சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு 40 நிமிஷம் சந்திரன் தரிப்பட்டால் பார்க்கலாம் என்றதுல மாற்று கருத்தும் கிடையாது. இந்த 40க்கு குறைய போலதான் இங்க குழப்பமே உண்டாகுது. பாத்தீங்கன்னா சூரியனுக்கு முத சந்திரன் மறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எல்லாருமே ஏற்றுக்கொள்வீங்க. சூரியன் சந்திரன் ஒண்ணா போயிட்டா அதுக்கு பிறகு ஒன்றும் ஏற்றுக்கொள்ளையும் காண்றதுக்கு சாத்தியக்கூறும் இல்ல. சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு சந்திரன் தரிப்படும் பொழுது 40 நிமிஷத்துக்கு மேல இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அன்றைக்கும் தெளிவாக நூற்றுக்கணக்கான ஆக்கள் சின்னதுக்கு பாத்துருவாங்க. 40க்கு குறைய 30, 36, 27, 18, 16 இன்றைக்கு வந்து இந்த மாசம் வந்துருச்சு 15 நிமிஷம். அப்ப இந்த 15 நிமிஷத்துல காணக்கூடிய சாத்தியக்கூறே கிடையாதுன்றதுதான் இது ஒன்னாவது பிரச்சனை. இரண்டாவது பிரச்சனை, எங்களுக்கு வந்த தகவல்களுடைய பத்திரிகையில் பலதும் பேசலாம். நான் இங்க அங்க நடந்ததெல்லாம் மறுவா பேசி நாங்க ஒரு அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டோம், அதுக்கு பிறகு மறுவா அந்த பிரச்சனையை தூண்டி நான் இன்னொரு பிரச்சனையை ஏண்ட பேச்சால இன்னொரு பிரச்சனை வர்றதை நான் விரும்பவில்லை. அதனால சுருக்கமாக நாங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானம் அதை மட்டும் நான் உங்களுக்கு இப்ப வாசிச்சு இதை நான் முடிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சம் விபரத்துக்கு சிலருக்கு போக்குல அந்த விபரத்தை என்னால இந்த சுருக்கமான நேரத்துல உங்களுக்கு விளங்க வைக்கிறாது. இப்ப நாங்க மதரசால பாடம் நடத்துறது உண்டு. சில நேரத்துக்கு 10 மாணவர்கள், சில நேரத்துக்கு 20, ஆகக்கூடியதான் 100 பேரும் இருப்பாங்க. இந்த 100 பேர் மாணவர்களுக்கு சொல்லக்கூல ஒரு மாணவன் எலும்பி கேட்பாரு, ஏன்னா அவருக்கு டைமிங் தானே உஸ்தாது கிட்ட. உஸ்தாது எந்த நேரம் பாடத்து வருவாரு. நான் இது எத்தனையோ மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறேன், இப்ப நீ எத்தனை மாசத்துக்கு அப்புறம் வருவனோ தெரியாது. அப்ப இங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்க சந்தர்ப்பம் இல்லை, எனக்கும் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்ப இந்த சந்தேகத்தோடய இருக்க வேண்டிய நிலைமை சில நேரத்துக்கு உண்டாகுது. அதனால அளந்துதான் பேச வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. இப்ப நாங்க எங்கட ஒரு கிளை தானே, கிண்ணியா எங்கட ஒரு கிளை, ஜெமித்துலமாவுடைய ஒரு கிளை. சில விஷயத்துல முரண்பட்டாங்க, அவங்களுக்கு சில ஆதாரங்களும் அங்கு இருக்கிறது. எங்களுக்கு தீர்மானம் எடுக்கிறதுக்கும் சில அடிப்படைகள் இருக்கிறது. அந்த அடிப்படைகளை வச்சு நாங்க உறுதியான தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். அவங்களுக்கு சில அடிப்படைகளை வச்சு அவங்க பெருநாளை கொண்டாடி இருக்கிறாங்க. இப்ப நாங்க ஒரே சண்டை பிளவு பேப்பருக்கும் மீடியாவுக்கும் தான் கடைசியில் என்ன நடக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும், உம்மத்து பிளவுபட்டு போகும். பேப்பர் காரருக்கு இப்படி ரிப்போர்ட் கிடைக்கிறதா ஆகப்பெரிய, அது மதீனா பேப்பர் அல்ல, மத்த பேப்பர்கள், மீடியா பேப்பர்கள், அதுகளுக்கு வேலையே உள்ள நஜிஸ் எல்லாம் என்னது கோட் பண்றது. அப்ப இதுல நாங்க சொல்றோம், 1434 செவ்வால் மாத தலைப்பிலை சம்பந்தமாக அகில ஜமித்துலமா தனது கிண்ணியா மற்றும் திருக்கோணமலை மாவட்ட கிளையுடன் இணைந்து வெளியிடும் அறிக்கை. ரெண்டையும் சேர்த்து நாங்க அப்ப அவங்களோட சேர்ந்து இருந்து 4-5 மணி நேரம் பேசி ஒரு முடிவுக்கு நாங்க வந்து வெளியிட்டோம். இலங்கை தலைப்பிலை பார்த்து தொடர்பாக கடந்த காலங்கள் வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருந்து அதனால் வந்த சர்ச்சை இலை முடிவு கொண்டு வரும் நோக்கோடு அகில ஜெபித்துள்ளமா கடந்த 2006 சகல தரப்புலமாக்கிறதும் அங்கீகாரத்தோடும் உடன்பாட்டோடும் 5 தீர்மானங்களை மேற்கொண்டது என்பதை முஸ்லிம் சமூகம் அறிந்து வைத்துள்ளது என நம்புகிறோம். என்ன 5 தீர்மானத்தை இப்ப எடுத்தோம் 2006 இந்த அறிவித்தல்கள் அது இதெல்லாம் கொடுத்திருக்கிறோம். இப்ப இத்தீர்மானத்தின் அடிப்படையிலேயே அவ ரிஜி முஃப்தியோ அல்லது முகமது ரிஸ்வியோ அல்லது குறிப்பிட்ட சில சாராரோ எடுத்த தீர்மானம் அல்ல. இத்தீர்மானத்தின் 2006 எல்லா வகுப்பும் அதுல எந்த வேற்றுமையும் ஜமாத்தே இஸ்லாமும் அதுல முரண்பட இல்லை. ஓஹோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு அவங்க சொல்லவும், தௌஹீத் சகோதரர்களும் அதுக்கு மாற்றமாக, ஜமாத் சகோதரர்களும் அதுக்கு மாற்றமாக, தரீகா சகோதரர்களும் அதுக்கு யாருமே நாட்டில் பேச இல்லை. எது வரைக்கும் இந்த நோன்பு வரைக்கும் யாருமே பேச இல்லை. அப்ப இத்தீர்மானத்தின் அடிப்படையிலேயே கடந்த ஆண்டுகள் தலைப்புரை தொடர்பான முடிவுகள் பெறப்பட்டு வந்தன. கடந்த ஆண்டுகள் இவ்வாண்டு ரமலான் மாத தலைப்புறையும் ஷவ்வால் மாத தலைப்புறையும் வலமை போல் குறித்த தீர்மானங்கள் அடிப்படையிலேயே முடிவு செய்யப்பட்டு வந்தன. அப்ப இந்த ரமலானுடைய தீர்மானமும் ஷவ்வாலுடைய தீர்மானமும் இதே அடிப்படையில் தான் செய்து வந்திருக்கு. ஆயினும் இம்முறை ஷவ்வால் மாத தலைப்பறை முடிவு செய்யும் விடயத்தில் பிறை வெற்று கண்கள் கண்ட சாட்சிகளை உறுதி செய்யும் விடயத்தில் உலமாக்கல் மத்தியில் முரண்பாடு தோன்றியமை உண்மையாகும். முரண்பாடு தானே வந்திருக்குது. எங்களுக்கு என்ன முரண்பாடு முதலாவது வந்துச்சுன்னா, 6:15 கிண்ணியால இருந்து ஒரு கால் வருது புறக்கண்டுட்டோம். 6:23 தான் அங்க சூரியனே மறையுது, அதுக்கடையில் எப்ப புறைய கண்டாங்கன்னு எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சந்தேகம் வர்றதுக்கு காரணங்கள் உருவாகிடுச்சு. அதுக்கு பிறகு சில நிர்வாக சிக்கல்கள் அங்கே உண்டாகிச்சு. இதனால எங்களுக்கு சரியான தகவல்கள், சரியான கம்யூனிகேஷன் லக். 9 வரைக்கும் தானே பார்க்கலாம், அதுக்கு மேலையும் பார்த்துட்டு போனா இனி 12 ஒரு முறை இல்லை. இங்க இவ்வளோ வளர்ந்த காலத்தில் ஆக சிலர் பொறுப்புணர்வோடு நடக்காத காரணத்தினால்தான் இந்த உறுதிப்பாடுகளை எங்களுக்கு செய்து கொள்ள இல்லாத நிலைப்பாடு ஏற்பட்டது. அதெல்லாம் நான் விவரிக்க விரும்பலை. அல்ஹம்துலில்லா நாங்கள் இப்போ ஒரு அழகான தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் மறுத்தது மிக உறுதியானது, அவர்கள் அங்கீகரித்தது அவர்களுக்கு உறுதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டும் சரி என்ற சில தீர்மானத்தையும் சில சந்தர்ப்பத்தில் எடுத்திருக்கிறாங்க. நான் இதுவரைக்கும் சொன்னது ஹஜ்ஜுடைய விஷயத்தில் அதுவும் சரி, இதுவும் சரி, இது சரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, இது மட்டும் தான் சரி என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. அந்த அடிப்படையில் அப்படி செஞ்சீங்களா பிரச்சனை இல்லை, அப்படி செஞ்சீங்களா பிரச்சனை இல்லை, இப்படி செஞ்சீங்களா பிரச்சனை இல்லை என்று நபி அவர்களுடைய இதுதான் நாங்க நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இத ஒரு விவாதமாக தர்க்கமாக ஆக்கிக் கொள்ளாமல் இவ்வாறு குறித்த விடயத்தில் சில உலமாக்கள் முரண்பட்ட போதிலும் தலைப்பிரை கண்டதாக கூறிய சாட்சிகளை தீர விசாரித்து உறுதிப்படுத்தியதை தொடர்ந்து பிறையை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்ற பெரிய பள்ளி வாயில் அகிலன் ஜெமித்துள்ளமா முஸ்லிம் சமய பண்பாடுள்ள திரக்கணம் ஆகிய முப்பெரும் நிறுவனங்களையும் பிறப்படுத்துவோரின் ஏகமனதான உடன்பாட்டுடன் இவ்வருட ஷவ்வால் மாத தலைப்பிரை இது 9/8/2011 திகதி வெள்ளிக்கிழமை என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் 2006 ஆரம்பிக்கப்பட்டு 2011 ஒரு கான்பரன்ஸ்ல முடிவெடுக்கப்பட்டு நாட்டில் எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட்டு வந்து கடந்த வருஷம் இந்த வருஷமும் அதுல கொஞ்சம் ஒரு தளர்வுண்டு ஏற்பட வேண்டிய நிலைமை உண்டாகிருக்கிறது. இப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 8 அதையும் விசாரிக்கிறதுக்கு, அதையும் ஒரு மாற்றம் செஞ்சு இன்னும் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லாம செய்யறதுக்கு. பிரச்சனை என்னன்னா, ஜெமித்துலமா இந்த தலைப்புற விஷயத்துல ஏராளமான மாநாடுகள் நடத்திருக்குது. அந்த மாநாட வாசன் சொன்னாலே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 2006 இத்தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பின்னர் அப்பத்திரிகையில் விடுபட்டமை அதுபோல பத்திரிகையில் வந்துருச்சு. 2008 இலங்கையின் அனைத்து அரபு மதரசாக்களின் தலா இரு உஸ்தாத்மார்கள் அழைக்கப்பட்டு கொழும்பு மீரானியா மஸ்ஜிதில், மீரானியா மஸ்ஜிதில் புதுக்கடையில், கண்டி புர்கானி அரபு கல்லூரில், புத்தளத்தில் காசுமி அரபு கல்லூரில், ஏராவூர்ல, இன்னும் பாக்கியாத்து சாலிஹாத் மற்றும் வெலிகம ஹிதரியா அரபு கல்லூரி ஆகிய ஐந்து இடங்களில் கருத்தரங்கள் நடத்தப்பட்டன. 2008 இது மக்கள் மயப்படுத்துறதுக்கு உலமாக்களுக்கு முதலாவது கருத்தரங்கள். அதுபோல 2009-2010 புத்தளம், மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் உலமாக்கள், துறை சார்ந்தோர்கள் மற்றும் பொதுமக்கள் அழைக்கப்பட்டு ஹிஜ்ரி 1430 இன்னும் 2009 புத்தளம் பெரிய பள்ளி வாசல் கருத்தரங்கு இன்னும் மாநாடு நடத்தப்பட்டது. கொழும்பு மாவட்ட உலமாக்கள், மதரசா இறுதி வகுப்பு மாணவர்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், துறை சார்ந்தோர் அழைக்கப்பட்டு அது 2009-2008 ஜாயிரா கல்லூரி கஃபூர் மண்டபத்தில் அங்கு நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீர்கொழும்பு, அக்குர்ணை, ரத்னபுரி, கழுத்தறை மற்றும் கொழும்பு போன்ற பகுதிகளிலும் பொதுவான விழிப்புணர்ச்சி மாநாடுகள் நடக்கப்பட்டது. கூப்பிட்டா இவ்வளவு ஜனமும் இருக்காது, 10 பேர் தான் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஒருத்தருக்கும் கரிசனை இல்லை. படித்தவர்கள் அவங்களோட ஸ்கூல்ல, யூனிவர்சிட்டியில, பல்கலைக்கழகத்தில், தொழில உலமாக்கல் அவங்களோட ஜோலியில, ஒவ்வொருத்தரும் அவரோட துறையில இருக்கிறது. ஒரு தீர்மானம் எடுத்து இவ்வளவு வருஷமாக அறிமுகப்படுத்தி ஹலால போல ஹிலாலையும் செஞ்சதுக்கு பிறகு அதுல குறவரக்குல ஏன் நாங்க அதை சரியாக புரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால். அப்ப இப்படி பல மகாநாடுகள், 2015 மெல்சிற்புற உஸ்வத்துல் ஹசனா கல்லூரியில், இதே போல வேர்வலை பகுதியை சார்ந்த உலமாக்கள், மஸ்ஜித் நிர்வாகிகள், துறை சார்ந்தவர், பொதுமக்கள் அழைக்கப்பட்டு 2012-2007 இதே போல நாட்டின் அனைத்து மாவட்டங்கள் மகளிர் ஜமித்துலமாவின் மாவட்ட பிரதேச கிளைகள் பிரதிநிதிகள், மதரசா அதிபர்கள், உலமா பிரதிநிதிகள், மஸ்ஜித் நிர்வாகிகள் பிரதிநிதிகள், அமைப்புகளின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த என்று பல வகுப்பார்கள் அழைக்கப்பட்டு 6-16-7-2000 சனிக்கிழமை கொழும்பு ரன்முத்து ஹோட்டலில் முதலாவது தேசிய பிறை மாநாடு நடத்தப்பட்டது. இவ்வளோ ஏற்பாடு செஞ்சுதான் அந்த எடுத்த தீர்மானம் தான் இப்ப கொஞ்சம் வந்து எங்களுக்கு முட்டுது. அதால ஏற்பட்ட பிரச்சனை தான் இந்த பிரச்சனை. அவ இது தன்னிச்சையாக இருந்த எடுத்த முடிவொன்று அல்ல என்பத, அப்படி இருந்தும் இதுல வேறுபட்ட மக்களுடைய விஷயத்துல நாங்க சண்டை சச்சரவுக்கு போகாம ஒரு அழகான தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம். அது என்னது? இருப்பினும் கிண்ணியாவில் பிறை காணப்பட்டதான செய்தி அப்பிரே சோழமாக்களோடு அவர்களுக்கு நாங்க 17-8-2011 சனிக்கிழமை கொழும்பில் நடைபெற்ற சந்திப்பின் போது உறுதிப்பட கூறப்பட்டது. பிறை காணப்பட்டதை உறுதி கொண்ட மக்கள் பெருநாள் கொண்டாதே சரியெனவும் மற்றோர் அகில்லங்கி ஜமித்துலமா அறிவித்தலின்படி நோன்பை நிறைவேற்றுவர்களும் சரியாகவே நடந்துள்ளார்கள் எனவும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனுப்பினாங்க பனு குறைதாக்கு, தொழாதீங்க, அசருடைய தொழுகை அங்க போயிட்டு தான் தொழுங்க சொன்னாங்க. இடையில தொழுதுட்டாங்க, சிலர் தொழில் தொழுதாங்க, தொழில் முடிச்சுட்டு வந்தோன்னு தொழுதவங்க தானே சரி, தொழாதவங்க பிள்ளைதானே. ஆனா நபியவங்க சொன்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சரிதான், நீங்க ரெண்டு பேரும் இதுதான் எங்களோட மார்க்கத்துடைய சிறப்பு. ஏன் இதை நாங்க ஏன் இப்படி சொல்றோம்னா, எங்களோட ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு, எங்களோட ஒற்றுமையை பாதுகாக்கிறதுக்கு. எங்களுக்கு அவங்களுடைய சாட்சிகள் உறுதிப்படுத்த முடியாத நிலைமை உண்டாகிச்சு, நாங்கள் நிராகரிச்சோம். இங்கு தனிப்பட்ட முறையில் அல்ல, எங்களுடைய இந்த சட்டத்தில் அவர்களுக்கு அங்க போக போக பல பல சாட்சிகள் வர எங்களுக்கு இந்த முரண்பாடுகளுடைய தகவல்கள் ஏற்கனவே வந்ததினால, இன்னும் எங்களுடைய வானியல் அவதானிகளுடைய இந்த இதுவும் இருக்கிறதுனால, இன்னும் அந்த சாட்சிகள்ல முரண்பட்ட கருத்துகள் வந்ததினால எங்களை நிராகரிக்க வேண்டிய ஒரு நிலைமையுண்டு எங்களுக்கு ஏற்பட்டது. அதனால கண்ணியமானவர்களே, இதை நான் இது பற்றி உலமா சபை தலைவர் அவர்களுடைய அந்த இந்த கருத்துகளோட இந்த அறிக்கை முடிகிறது. ஆக கண்ணியமானவர்களே, நாங்கள் என்ன சொல்ல வரோம் என்று சொன்னா, நாங்க ஒரு பெரும்பான்மை பௌத்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் இருக்கிறது இந்த நாட்டில். வெளிநாட்டு சக்திகள் பயங்கரமாக இந்த நாட்டில் பல ஃபித்னாக்களை உண்டாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா, இத எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தி உலமாக்கள் நிச்சயமாக கருத்து வேற்றுமைகளை வெளிப்படுத்தும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாட்டில் மிச்சம் ஒழுக்கத்தோடையும் கண்ணியமத்தோடு தான் நடந்து கொள்றாங்க என்றதே எங்களுக்கு தெரியும். ஒன்று ரெண்டு பேர் அப்படி இப்படி முரண்படுவாங்க, அதை நாங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. அமைதியாக இருக்கணும். ஆலிம்கள் அல்லாதவர்கள் மார்க்கத்தில் ஈடுபடக்கூடியவர்களும் முன்னோர்களை உலமாக்களை மதிச்சு பேசக்கூடிய அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். தாவா பணியில அமைப்புகள்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் எதிர்காலம் நிம்மதியாக இருக்கணும் என்று சொன்னால் அமைதி நிலைநாட்டணும். யாரும் அமைதி இல்லாம குழப்பங்களை செய்யறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்க சட்டத்தை கை கெடுத்து செயல்படுறது அதுவும் ஒரு ஆரோக்கியமான நிலைமையை உண்டாக்க மாட்டார். அதனால நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கணும், ஐக்கியத்தோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதை கொண்டுதான் நிச்சயமாக இது ஒரு சிறந்த நிலைப்பாடு அடைய முடியும். அத்தோடு மேலான சகோதரர்களே, நான் நினைக்கிறேன் கொழும்புல உங்களுடைய ஜெம்யா கூட இந்த மாதாந்த ஒரு பத்திரிக்கை ஒன்று வெளியிட கஷ்டப்படுகிறது. அலம்துல்லா அனிஃபாஜியார் அவர்கள் உங்களோட மகல்லால இதை செஞ்சு வருகிறார்கள். ஒரு விஷயம் ஒரு ஊர்ல நடக்கக்குள்ள அதனுடைய பொறுமதி தெரியறது இல்லை. ஊர் மக்களே இதை எடுத்து உதவி செஞ்சாங்கன்னாலே அலம்துல்லா என்ன 30 ரூபா இதுக்கு எவ்வளவு சின்ன தொகை தான் போகுது. அப்ப இதை என்ன செய்யணும்? வாலிபர்கள் மற்றவர்கள்லாம் மற்ற இடத்துக்கும் இதை மக்கள் மயப்படுத்தணும். நீங்க ஆர்வமூட்ட விட்ட நல்ல விஷயங்கள் வரும். உங்களோட அறிவுகளை வளர்த்துக் கொள்றதுக்கு இது காரணமாக அமையும் என்றதையும் வேண்டிக் கொண்டு நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க ரெண்டு விஷயம் செய்யணும். நான் எப்பயுமே சொல்லி வாரதான், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம். மன்னிக்கவும் வேணும், மன்னிப்பு கேட்கவும் வேணும். மன்னிக்கிறது மட்டும் இல்ல, தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கணும், தவறு செஞ்சவர்களை மன்னிக்கணும், பணிந்து நடக்கணும். பிடிவாதம் பிடித்தவர்களாக இருக்கக்கூடாது, நான் தான் என்ற மமதையும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் பணிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தையும் ஒவ்வொருவரையும் மதித்து நடக்கக்கூடிய தன்மையும் மாற்று கருத்துகள் வரக்கூடிய நேரத்தில் அந்த விட்டுக் கொடுப்போட மற்றவர்களை மதித்து நடக்க வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. யாழ்லா எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யாழ்லா எங்களுடைய இந்த சபையினை கபூல் செய்வாயாக. யாழ்லா எமக்கு மறைமுகமான உதவி செய்வாயாக. எல்லா வகையிலும் எங்களை பாதுகாப்பாயா. யாழ்லா சிறந்த உம்மத்தாக ஆக்கி வைப்பாயா. யாழ்லா எங்களுடைய எல்லா தீனுடைய முயற்சிகளையும் கபூல் செய்வாயா. யாழ்லா எங்களை ஈமான பலப்படுத்துவாயா, எங்களை இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயா, எங்களை இல்ம அபிவிருத்தி ஆக்கி வைப்பாயா. யாழ்லா எங்கள் நல்ல பண்பை தருவாயா, இஹ்லாஸினும் தூய எண்ணத்தை தருவாயா. யாழ்லா முன்மாதிரியான சமூகமாக வாழ செய்வாயா, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிற விஷயவாயாக எனது வாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு அலா சையிதுனா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம். For more lectures, visit slhub.com.